நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி. உங்கள் கேள்விகளுக்கு விடையளிக்கிறார் முனைவர் க. மணி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்போமா?
வணக்கம் சார்.
வணக்கம் நேயர்களே.
சார், பொதுவாக ஒரு நம்பிக்கை இருக்குது, அதாவது கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி அமாவாசை நாட்களில், அதுவும் முக்கியமாக பௌர்ணமி நாட்களில் வந்து அவருக்கு கொஞ்சம் வந்து அந்த அலைப்பாயிறது வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேய் பிடிச்சவங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் உண்மையா? நிலவுக்கும் மனிதனுக்கும் உண்மையிலேயே தொடர்பு இருக்குதா? ஏன்னா நிலவுக்கும் மனிதனுக்கும் நம்ம பிறந்த காலத்திலேருந்தே தொடர்பு இருக்குது. அம்மா நிலவு காமிச்சு தான் சோறு ஊட்டுறாங்க. அந்த நிலவுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு என்னென்ன அதை சொல்லுங்களேன்.
நிலவுக்கும் மனிதனுக்கும் தொடர்பு இருக்குதுன்னு பார்க்கணுன்னா, மனநிலை ஹாஸ்பிட்டல் சொல்கிறோம் இல்லையா, மனநிலை மருத்துவமனை. இங்கிலீஷில் கூட அதுக்கு வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல் சொல்ல மாட்டாங்க, ஈஸ் இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு பக்குவமாக டாபு இல்லாமல் இருக்கும். சரி, அமாவாசை அன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் அமைதியாக இருக்கும். பௌர்ணமிக்கிட்ட போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் ப்ளூமில் இருப்பாங்க. உண்மையாகவே நம்ம வந்து இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு பீப்புளை பார்க்கணும், மன நோயாளிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னாக்கா அந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் போய் பார்க்கணும். அன்னைக்கு அவங்க பிரகாசமாக இருப்பாங்க. பிரகாசமானா எப்படின்னு உங்களுக்கு நல்லா புரியும். எப்படி இந்த மாதிரி நிலவுக்கும் மனிதனுக்கும் தொடர்பு இருக்குன்னா, உயிர்கள் தோன்றிய காலத்துலேருந்தே நிலா வானத்தில் இருக்குது. அப்போ நமக்கு ரெண்டு விதமான வெளிச்சம் உண்டு, ஒன்று சூரிய ஒளி, இன்னும் இரவில் வந்து நில ஒளி. நில ஒளி வைத்து கொண்டு சில வாழ்க்கை முறைகளை நமக்கு இருக்குது. பூச்சி பொட்டுகளுக்கு, பூக்களுக்கு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 15 நாள் சைக்கிளில் வந்து மாறி மாறி வருவது பொழுது பூச்சிகள் சில நேரத்தில் உயிர் பெற்று வரும். அதுக்கேற்ற மாதிரி பூக்கள் இருக்கணும் மகரந்த சேர்க்கை செய்வதற்கு. அதே நாடி மற்ற உயிரினங்கள் இருக்கும். இந்த மாதிரியான மூளை கட்டமைப்பு தான் நமக்கு வந்திருக்குது. திடுதுப்புன்னு மனிதனுக்கு மூளை வந்து வானத்தில் தொப்புன்னு வேலை. இதுக்கு முன்னாடி என்ன குரங்குகிட்டு தான் அந்த மூளை தான் நமக்கு இருக்குது. குரங்குக்கு முன்னாடி பாம்புக்கிட்ட என்ன அந்த மூளை தான் நம்மகிட்ட இருக்குது. பாம்புக்கு முன்னாடி பூச்சி பொட்டுகளுக்கு என்ன மூளை இருந்தோ அது தான் படிப்படியாக வளர்ந்து நமக்கு வருவதனால இந்த காலகதியை அறிவதற்கு இந்த மூளையில் தனியாக ஒரு கடிகாரமே இருக்குது. அந்த மூளை கடிகாரம் சூரிய ஒளிக்கு ஏற்ற மாதிரியும் வேலை செய்யுது, நிலவுக்கு ஏற்ற மாதிரியும் வேலை செய்யுதுங்க. இதுதான் நமக்கு மூளைக்கும் நிலவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது சொல்கிறோம். இன்னொரு சம்பந்தமும் இருக்குதுங்க. ஜோதிடர்களை கேட்டோம்னா மனசுக்கு காரகன் சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. மனசுக்கும் சந்திரனுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. சந்திரனுக்கு இன்னொரு பேர் உண்டு, மதி அப்படின்னு பேர் உண்டு. மனிதனும் மனதுக்கும் மதியின் ஒரு பேர் உண்டு. இதுக்கு உள்ளார்ந்த அர்த்தம் என்னென்னா, மதிங்கிறது வந்து தனக்கு சுயமாக ஒளி இல்லாதது, பிரதிபலிக்கக்கூடியது. சமஸ்கிருதத்தில் சொல்வாங்க, தனக்குத்தானே ஒளிவிடக்கூடிய ஒரு பொருளை வந்து பாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. எது வந்து ஒரு ஒளியை வாங்கி மறுபடியும் அது பிரதிபலிக்குதோ அது அனுபாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சூரியன் வந்து பாத்தி, நிலா வந்து அனுபாத்தி. நம்முடைய மனசு வந்து சுயமாக ஒளி தரக்கூடியதா அப்படின்னா அதுக்கு சுயமாக ஒளி கிடையாது. மனசு இருக்கும் இல்லாமல் இருக்கலாம், நம்ம தூங்கும்போது மனசே கிடையாது. அப்போது தூங்கும்போதும் நாம் இருக்கிறோம் இல்லையா, அதுதான் பிரகாசமானது. நம்ம எப்பவுமே இருந்து கொண்டிருக்கிறோம், அது இருப்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அது பேர் பாத்தி. அந்த இருப்பு வந்து இருப்பதனால தான் மனசுக்கும் கொஞ்சம் வெளிச்சம் வருது. அதனால் அந்த மனசு வந்து பிரதிபலிக்கின்ற பொருள், அது அனுபாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த மனதுக்கும் நிலான்றது தான் பேர், வானத்தில் இருக்கின்றதுக்கும் மதி என்று தான் பெயர். இது தான் மனசுக்கு காரகன்னு சொல்கிறாங்க. இந்த இது நல்லா புரிஞ்சுக்கணுன்னா இரு ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேங்க. காடு மரம், ஒவ்வொரு மரம் சேர்ந்த தான் காடு. அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லா மனித மனங்களும் சேர்ந்த ஒரு பொது மனம் இருக்கும் இல்லையா, அது வந்து ஈஸ்வர மனம்னு சொல்லுவோம். ஈஸ்வரனை வந்து காடாக சொல்லுவார்கள், அதுக்கு ஒரு மரத்தை வந்து ஜீவனாக சொல்லுவார்கள். இப்போ இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவர்கள், எல்லா உயிரினங்கள், மனிதனும் சேர்த்து மனிதன் அல்லாததும் சேர்த்து பார்க்கும்பொழுது அது ஒட்டுமொத்த ஒரு ஜீவனாக பார்க்கும்போது அது ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தனி மனிதனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் மனம் இருக்குது. உங்களுக்கு ஒரு மனம், எனக்கு ஒரு மனம், எல்லாருக்கும் இருக்குது. இந்த ஒட்டுமொத்த மனம் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மனத்தை வந்து அதுக்கு யார் அதிபதினா சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சந்திரனை வந்து ஒரு சாஃப்ட்வேராக பார்க்கணும். அந்த சாஃப்ட்வேருக்கு ஒரு வடிவம் தரணும்னாக்கா அது வந்து வானத்தில் இருக்கிற நிலா. அப்போ நிலா தான் நம்மளை கட்டுப்படுத்துங்கிறத விட நிலாவை அடையாளமாக வைத்திருக்கிறோம். நம்மளை கட்டுப்படுத்தக்கூடியது வந்து பொதுவாக இருக்கின்ற ஒரு மனம், அது பேர் சந்திரன் அப்படின்னு பேர். அப்போ உருவமாக பார்த்தா அது உண்மையாக பாருங்கள், ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு டெஸ்க்டாப்னு சொல்கிறோம், அதில் நிறைய படங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. ஒன்று வந்து குப்பை கூடமாக இருக்கும், அது வந்து ஐக்கான்னு சொல்லுவாங்க, அது வந்து ரீசைக்கிள் பின். எந்த ஃபைலெல்லாம் நம்ம டெலிட் பண்ணுமோ அதெல்லாம் போய் அங்கே ரீசைக்கிள் பின்னில் உட்காந்துரும். ஸோ ஒரு இன்டர்நெட்டுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து எக்ஸ்ப்ளோரர்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அதுக்கு ஒரு வடிவம் இருக்கும். இப்போ திரையில் நம்ம பார்க்கின்ற இந்த சின்ன சின்ன படங்கள் வடிவங்கள் எல்லாம் அந்த சாஃப்ட்வேர்னுடைய அடையாளங்கள். சாஃப்ட்வேர் உள்ளே மறைஞ்சிருக்குது, ஆனால் அதை தட்டி எழுப்புவதற்கு இதை தான் நம்ம கிளிக் பண்ணுறோம். அப்படி தட்டி எழுகின்ற அந்த பொருளுக்கு வந்து ஐக்கான்னு சொல்கிறோம், உள்ளே வேலை செய்து சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். அது மாதிரி நம்முடைய ஒட்டுமொத்த எல்லா உயிர்களுடைய மனங்களையும் வந்து சந்திரன்கிற வந்து சாஃப்ட்வேர் இயக்குது. ஆனால் அந்த இயக்குகின்ற சாஃப்ட்வேருக்கு ஒரு ஐக்கான் வேணும் இல்லையா, அது தான் வானத்தில் இருக்கிற சந்திரன். இப்போ இதை தொட்டாக்கா அதை தொட்டா மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொல்லுவார்கள். இது இதன் அடிப்படையில் தான் நம்மளோட வந்து தேவதைகள்லாம் நமக்கு இருக்குது. பல தேவதைகளாக நம்ம சொல்வதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐக்கான்கள், வடிவங்கள். அதுக்கு பின்னாடி சாஃப்ட்வேர் இருக்குது. இப்போ கண்ணுக்கு யார் அதிபதி அப்படின்னு சொன்னால் ஆதித்யன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாம் பார்க்கின்ற பொருளெல்லாம் வழி வழியாக சென்று மனசில் பதிந்து வேலை செய்யணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது. அந்த சாஃப்ட்வேரோட உரிமையாளர் யாருன்னா ஆதித்யான்னு பேர். அந்த ஆதித்யாவுக்கு அடையாளம் யாருன்னா வானத்தில் இருக்கிற சூரியன். இப்படின்னு ஒரு கருத்து மாதிரியை நம்ம வந்து வேத காலத்துலேருந்து நம்ம உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அது விஞ்ஞானபூர்வமாகவும் அது செயல்படுதுன்னு நம்ம பார்க்கிறோம். அதன்படி பார்க்கும்பொழுது மனசுக்கு நேரடியாக தொடர்பு இருக்கின்ற அந்த சாஃப்ட்வேர் பேர் சந்திரன். அதனுடைய ஸ்தூலமாக இருக்கிற ஒரு பொருளை வந்து வானத்தில் இருக்கிற நிலாவாக நம்ம பார்க்கிறோம்.
நல்லா சொன்னீங்க சார். இனி அடுத்த ஒரு சந்தேகம் பார்த்தீங்கன்னா, மனிதன் வந்து சைவமா அசைவமா, அதாவது கோழியிலேருந்து முட்டை வந்ததா முட்டையிலேருந்து கோழி வந்ததா மாதிரி மனிதன் வந்து சைவம்தான் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த பல்லு கூட அந்த அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா காய்கறி சாப்பிடக்கூடிய அமைப்பு தான் அவனுக்கு இருக்குது, வந்து அசைவம் சாப்பிட்றதுக்கு பிறந்தவன் அல்ல மனிதன், இடையில நம்மளாக ஏற்படுத்தி கொண்ட பழக்கம்தான் அசைவம் சாப்பிட்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைங்க சார் சொல்லுங்களேன்.
மனிதன் திடுதிப்புன்னு இப்போ இன்றைக்கி வந்துடல, கிட்டத்தட்ட ஒரு 40,000 வருஷமாக தான் மனிதர்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. 40,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதன் எப்படி இருப்பானா, நம்மளை மாதிரி தான் இருப்பான். ஆனால் கோட்டு சொட்டு போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வீடு கட்டிகிட்டு இருக்க மாட்டான், அவன் குகையில் வாழ்ந்துட்டுருப்பான். ஒருவேளை அங்கே இருக்க ஒரு குழந்தை குகையில் வாழ்கின்ற அந்த 40,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தையை கொண்டு வந்து நம்ம முன்னாடி அது குழந்தைய வந்து சட்டையை போட்டு ஸ்கூலுக்கு எல்கேஜி காமிச்சு படிக்க வச்சோம்னு சொன்னால் அது நம்மளை மாதிரியே படித்து பிஹெச்டியும் வாங்கிடும். அந்த அளவுக்கு 40,000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மனிதனுக்கு நமக்கு எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. அந்த மனித குலத்தை வந்து கூடவே வேற ஒரு சில குலங்களும் கூட வசித்து வந்தது. அது வந்து நியாண்டர்தால் அப்படின்னு சொல்கிறோம், நியாண்டர்தால் மனிதன் சொல்கிறோம். அப்புறம் ஆஸ்ட்ரலோபித்தேகஸ் அஃபரன்சிஸ் ரொபஸ்டஸ் அப்படின்னு ஒரு 4-5 இனங்களோடு சேர்ந்து நம்ம தான் வாழ்ந்து வந்தோம். அந்த இனங்களெல்லாம் அப்படியே படிப்படியாக கால ஓட்டத்தில் உலகத்தில் வாழ தகுதி இல்லாமல் மறைஞ்சு போச்சு, நாம் மட்டும் நிற்கிறோம். இப்போ மனிதன் சைவமாக அசைவமாகங்கிறது வந்து இப்போ இருக்கிற நிலை பார்க்கக்கூடாது, அவன் 40,000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான்ங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ அவனோட வாழ்ந்த உயிரினங்கள்லாம் எப்படி வாழ்ந்ததுன்னு பார்க்கும்பொழுது பார்த்தா அதுலேயே ஒரு வித்தியாசம் இருக்கிறத பார்க்குறோம். உராங்கூட்டான் ஜிப்பான் போன்றதெல்லாம் பார்த்தோம்னா இலையை தான் சாப்பிடுதுங்க. கொரில்லா கூட நிறைய இலையை தான் சாப்பிடுது. வேட்டையாடி மிருகத்தெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றதெல்லாம் கிடையாது. சிம்பன்சி அப்படி சாப்பிட்றத பார்க்குறோம். இப்போ நம்முடைய ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் சொல்லக்கூடிய அந்த ப்ரைமேட்ஸில் பார்த்தோம்னா கூட சாகப்பட்சினி இந்த தாவரங்களை சாப்பிடுவதும் இருக்குது, மாமிச பட்சினின்னு மிருகத்தை சாடித்து சாப்பிடுவதும் இருக்குது. இந்த உடல் அமைப்பை பார்த்தோம் சொன்னால் இந்த சாகப்பட்சினிகள் பார்த்தா வயிறு ரொம்ப பெருசாக இருக்கும், அது ஃபன்னல் ஷேப்டுன்னு சொல்லுவாங்க. மார்பு சிறுசாகவும் வயிறு பெருசாகவும் இருக்கும். இது என்ன காட்டுதுன்னா அந்த தாவர சைவ உணவை சாப்பிட்றதுக்கு வந்து ஜீரணம் ரொம்ப ஸ்லோ, மெல்ல ஸ்டார்ச்சியும் செல்லுலோசையும் ஜீரணிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிறதுனால வயிறு ரொம்ப பெருசாக இருக்கும். குடல் மிருகத்தை அடித்து சாப்பிடக்கூடிய இது பார்த்திங்கன்னா வயிறு ஒட்டி இருக்கும். இப்போ காட்டு விலங்குகள் மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வயிறு ஒட்டி இருக்குது பாரு, ஓநாய்க்கு வயிறு ஒட்டி இருக்கும், சிங்கத்துக்கு புலிக்கு சிறுத்தைகளாக வயிறு ஒட்டி இருக்கும், ஆடு மாடு பசு யானையை பார்த்தீங்கன்னு சொன்னால் வயிறு பெருசாக இருக்கும். இந்த வயிறினுடைய அமைப்பை வச்சே நம்ம சொல்லலாம் இது வந்து சாகப்பட்சினியா இது மாமிசப்பட்சினியா அப்படின்னு. இப்போ நம்ம மனிதனுக்கு வருவோம். மனிதன் வந்து ரெண்டுமே, அவனால் ரெண்டையும் உணவை சாப்பிட முடியும். அப்போ அவன் பல்லெல்லாம் அப்படி மாறி போச்சே சார் அப்படின்னா அவன் சாப்பிடுகின்ற அந்த தானியங்களை அரைத்து சாப்பிட்றதுக்கு அந்த மோலார் டீத்துன்னு சொல்லக்கூடிய அந்த அரைக்கும் பற்கள் இருக்குது. ஆனால் கிழிச்சு சாப்பிடக்கூடிய அந்த கோரை பொருட்கள் அவனுக்கு இல்லை. அதுலேருந்து அவன் வந்து மாமிசப்பட்சணி இல்லை அப்படின்னு நம்ம உறுதி சொல்ல முடியாது. ஏன்னா அவன் கிழிச்சு பல்லால் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, அது மிருதுவாக்கி சமைக்கிற பக்கம் அவனுக்கு வந்துடுச்சு. அப்போ நெருப்பை வந்து டேம் பண்ணக்கூடிய நிலை நியாண்டர்தால் மனிதனுக்கே இருந்திருக்குது. 40,000 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் நெருப்பை வந்து கண்டுபிடிச்சு அதை பதப்படுத்தியிருக்கிறதுனால அவனுக்கு வந்து அந்த கோரைப்பொருட்கள் தேவையில்லாமல் போயிடுச்சு. ஆனால் உணவு படி பார்த்தோம்னு சொன்னால் இன்றும் நம்ம மக்கள்கிட்ட பார்த்தோம்னா வயிறு ஒட்டி இருக்கக்கூடிய மனிதர்களும் பார்க்குறோம், வயிறு பெருத்திருக்கிற மனிதர்களும் பார்க்குறோம். இப்போ இது இந்த கிளாசிஃபிகேஷனை பார்க்கும்பொழுது பார்த்தா இந்த வயிறு பெருத்தவர்கள் பார்த்தோம்னு சொன்னால் அவங்களுடைய இயல்பானது சாகப்பட்சினியாக அவங்க வந்து காய்கறிகளை சாப்பிடுகிறவர்களாக இருக்கிறாங்க. வயிறு ஒட்டி இருக்கக்கூடிய அத்தலெட்டிக் பாடின்னு பார்த்தா அவங்க மாமிசத்தை தான் விரும்பி சாப்பிடுவாங்க, காய்கறிகள் அவங்க ரொம்ப குறைவாக சாப்பிட்றத பார்க்குறோம். ரெண்டுமே மனித குலத்தில் இருப்பதுனால அவனுடைய உடம்பும் அவனுடைய மனசும் அவனுடைய உணவு பழக்க வழக்கம் ரெண்டுத்துக்கும் சமமாக தான் இடம் கொடுத்துருக்கிறது. ஏன் நம்ம எது சிறந்தது எது வந்து சிறப்பற்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா அவங்களுடைய தொழிலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஒரு பாடி பில்டரோ அது வந்து பாட்டாளியோ சுமை தூக்குறவனோ உடம்பையே நம்பியிருக்கிறவன் வந்து மாமிசத்தை சாப்பிட்றது தப்பு கிடையாது. ஆனால் அறிவை தான் பயன்படுத்த போகிறேன், நான் வந்து இந்த மாதிரி பலுவான வேலையில் நான் செய்ய போகிறது இல்லை அப்படின்னு சொன்னாலும் நான் ஆன்மீக வளர்ச்சிக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன், எனக்கு காரசாரமாக உணவு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு காரணம் சொன்னால் நீங்கள் சாகப்பட்சினாக எடுத்துக்கலாம். ஆனால் இதில் எது உயர்ந்தது எது தாழ்ந்து நான் சொல்ல மாட்டேன். தொழிலில் எல்லாமே சமமானது. முடிவாக என்னென்ன கிடைக்க போகுது, எந்த தொழில் செய்தாலும் நான் கர்மத்தை செய்தனால நான் கர்ம பலனும் அடி அனுபவிக்க போகிறோம். அந்த கர்ம பலன் பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கு எது வந்து உகந்ததுன்னு பார்க்கும் பொழுது இந்த காய்கறி உணவு சிறந்தது அப்படின்னு வந்து சிபாரிசு செய்யலாம். மற்றபடி யார் எந்த ஒன்றாலும் சாப்பிடலாம், மனிதன் ரெண்டும் சாப்பிடக்கூடிய ஒரு ஆம்னிவோரஸ்.
சாகப்பட்சணைக்கு வந்து வயிறு பெருசாக இருக்கும், மிருகங்களை சாப்பிடக்கூடியதுக்கு வயிறு ஒட்டி இருக்கும்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ உள்ள குழந்தைகளும் சரி மனிதர்களும் சரி கண்டதையும் சாப்பிட்டு வயிறை பெருக்க வச்சுருக்கிறாங்களா, அப்போ இதை எந்த கேட்டகரியில் சேர்க்கணும்னு தெரியல. சரிங்க சார். அப்புறம் இந்த ஆலங்கட்டி மழை அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அது வந்து நம்ம மாவட்டங்களில் நம்ம ஏரியாவில் வந்து ரொம்ப கம்மியாக தான் அதோட பொழிவு இருந்துட்டுருக்குது. அப்படின்னா என்ன, அதில் எந்த இடத்துல அந்த ஆலங்கட்டி மழை பொழிவு இருக்குது அதை பற்றிலாம் சொல்லுங்களேன். இன்னும் இருந்துட்டுருக்குதா? ஏன்னா வட அமெரிக்காலெலாம் பார்த்தீங்கன்னா மீன் மழை பெஞ்சது, தவள மழை பெஞ்சது, அமில மழை கேள்விப்பட்டிருக்கோம், இதெல்லாம் கூட வந்து விழுந்தது அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஆலங்கட்டி மழை பற்றி சொல்லுங்களேன்.
மழை வந்து மேகத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதனால தான் மழை உண்டாது. மேகம்னு சொல்லுவதே ஈரப்பதம் தான். காற்றில் வந்து ஈரம் இருந்தாக்கா மேகம் இருக்கும், காற்றில் ஈரம் இல்லைன்னா மேகம் இருக்காது. இப்போ மேகம் நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னா ஈரத்தை தான் சொல்கிறோம். அந்த ஈரம் ஒரு அளவாக இருக்கும் பொழுது அது வெண்மையான மேகமாக இருக்குது. ஈரம் அதிகமாகி அது சுமை அதிகமாகி ஒரு கர்ப்பிணி மாதிரி அது தாங்க முடியாத அளவுக்கு ஈரத்தை சேர்க்கும் பொழுது அந்த மேகம் கருப்பாக மாறிடும், ஒளியை உள்ளே வாங்கிடும், அதனால் அது கருப்பாகிடுது. ஈரம் கம்மியாக இருக்கும் பொழுது அது ஒளியை பிரகாசமாக பிரதிபலிப்பதனால நமக்கு வெள்ளை மேகமாக நம்ம பார்க்குறோம். கொஞ்ச நேரத்தில் அது ஈரம் அதிகமாக இந்த அதனுடைய நிறம் வந்து மாறுது. இந்த ஈரம் எங்கேருந்து வருதுன்னா நீர்நிலைகள்லேருந்து எடுக்கப்பட்ட சூரிய ஒளினால் ஆவியாகப்பட்ட நீர் தான் மேலே போகுது. கடல்லேருந்து எடுக்கப்பட்ட உறிஞ்சிப்பட்ட அந்த நீர் வானத்தில் போய் சேரும்போது மேகமாக திரண்டு நிற்கிறது. இந்த நீர் வந்து கண்ணுக்கு தெரியாத ஆவியாக ஸ்டீம் நிலையில் அது இருக்குது. எப்போ அது வெப்பம் வந்து 30 டிகிரி இருக்கும்பொழுது அது ஆவியாகவே இருக்கும். மழமழன்னு வெப்பம் குறையுதுன்னு வைங்க, 15 டிகிரி 10 டிகிரின்னு குறையும்பொழுது அந்த நீர்கள் எல்லாம் கண்டென்ஸ் ஆகும் குளிர்ச்சியில். இப்போ பாருங்கள், நம்ம ஏசி ரூமில் இருக்கும்பொழுது அந்த கண்ணாடியிலலாம் பார்த்தா நம்முடைய மூச்சு காற்று படியும். மழை காலத்தில் பார்க்கும்போது காரில் நம்ம கண்ணாடியெல்லாம் மூடிட்டு போகும்பொழுது நம்ம மூச்சு காற்றுனால கண்ணாடியெல்லாம் வந்து ஃபாகியான்னு சொல்லி மூடியிருப்பதை பார்க்கும். அப்போ காற்றில் ஈரம் இருக்குது, ஆனால் அந்த ஈரத்தை எப்போ பார்க்க முடியும்னா குளிர்ச்சி ஆகும்போது மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ மேகம் வந்து குளிர்ந்து அடையும் போது உயரமான நிலைக்கு மேலே காற்று தூக்கி கொண்டு போய் ஆகாயத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் உயரத்தில் மேலே போகும்பொழுது அங்கே சடார்னு டெம்பரேச்சர் குறையும். அந்த ஸ்டேட்டோஸ்பியர் கிட்ட போகும்போது அந்த வெப்பம் வந்து திடீர்னு குறைகின்ற இடம், அந்த இடத்துல குறைந்த உடனே அங்கே இருக்கிற தண்ணீரெல்லாம் ஒன்று சேர்ந்து மூலக்கூறுகளாக இருந்ததெல்லாம் இப்போ தண்ணீர் திவளைகளாக மாறிடும். திவளைகளாக மாறினவுடனே அது சுமை அதிகமாக இருக்கிறதால கீழ் நோக்கி கிராவிட்டியில் விட ஆரம்பிச்சுன்னா மழைன்னு சொல்கிறோம். இந்த சமயத்தில் அந்த மேகத்துக்குள்ளேயே ஒரு காற்று சலனம் ஏற்படும். சலனம் ஏற்படும் பொழுது இந்த தண்ணீரெல்லாம் மேகத்துக்கு மேல் புறத்தில் போகும், போயிட்டு மறுபடியும் கீழ் நோக்கி வரும். இப்படி மேலும் கீழுமாக சுழண்டு வரும்பொழுது ஒவ்வொரு முறை போகும்பொழுது அதனுடைய டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சி போயிடும். மழையாக கொட்டுவதற்கு பதிலாக மேகத்துக்குள்ளேயே சுழல ஆரம்பிச்சிடுது. அப்படி தண்ணீர் திவளைகள் எல்லாம் மேகத்துக்குள்ளேயே தோளும் பொழுது மேலே மேலே போக அதனுடைய டெம்பரேச்சர் வந்து -4 டிகிரி -5 டிகிரி அப்படின்னு 5 டிகிரிக்கு மைனஸில் போகும்பொழுது அது ஐஸ் கட்டியாக மாறும். அது கீழே விழுறதுக்கு முன்னாடி மேகத்துக்குள்ளேயே மறுபடியும் தூக்கப்படுது. அப்போ உள்ளுக்குள்ளேயே அதை சுழண்டு ஒவ்வொரு முறையும் போகும்பொழுது அந்த நீர் திவளைய அளவு வந்து பெருசாகி ஒரு டென்னிஸ் பால் சைஸுக்கு அது மாறும். இனிமேல் அதனுடைய சுமை அதிகமாகும் பொழுது மேலே தூக்க முடியாதுன்ற ஒரு நிலை வரும்பொழுது கீழே பொத்துன்னு விழும்பொழுது அது ஆலங்கட்டி மழையாக விழுது. இதுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கும்னா எப்போ வந்து இந்த ஸ்டேட்டோஸ்பியர் அளவுக்கு மேகங்கள் மேலே தூக்கப்படுது அந்த இடத்துல இருக்கிற டெம்பரேச்சர் வந்து -4 டிகிரி இருந்ததுன்னு சொன்னால் ஆலங்கட்டி மழை கட்டாயம் வரும். இந்த உலகத்தின் வடப்பகுதியில் ஐரோப்பா போன்ற இடத்துல இது வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆலங்கட்டி மழைகள் அடிக்கடி கிடைப்பது வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு டிராபிக்கல் கண்ட்ரியில் எப்பவுமே வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு சூடு எப்பவுமே இருந்து கொண்டிருக்கிறதுனால இந்த ஐஸாக மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆனால் சில நேரங்களில் தை மாதம் மார்கழி மாதத்தில் நாம் அதை வந்து அனுபவிக்க முடியும். ஊட்டியில் போகிறவங்களுக்கு ஒரு வருஷத்தில் ரெண்டு முறையாவது ஆலங்கட்டி மழையை பார்க்கலாம். ஆனால் அது ஆலங்கட்டி மழை வந்து ஆபத்தானதுங்க. அந்த மாதிரி ஒரு திறந்த வெளியில் நம்ம ஆலங்கட்டி மழை நின்னோம்னாக்கா சில நேரங்களில் பெரிய பெரிய பாறை அளவில் அந்த ஐஸ் கட்டிகள் விழுந்து மண்டையை பொளந்துடும், கார் கண்ணாடியெல்லாம் உடஞ்சிரும், வீட்டு ஜன்னல்லாம் கூட உடஞ்சிரும். அதனால் பாதுகாப்பாக நம்ம வந்து ஒரு நல்ல இடத்துல போய் பதுங்கிறது நல்லதுங்க.
ஊட்டி பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த மாதிரி ஆலங்கட்டி மழையை பார்த்தாச்சுன்னா ஒதுங்கிக்கிறது நல்லது அப்படின்ட்டு ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
வணக்கம் நேயர்களே.
இதுவரை அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். உங்கள் கேள்விகளுக்கு விடையளித்தார் முனைவர் க. மணி அவர்கள். உடன் உரையாடினார் என். கோமா. உங்களது கருத்துக்களையும் எண்ணங்களையும் எங்களுக்கு தொலைபேசி மூலம் தெரிவிக்க 243105 என்ற தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள்.